நவராத்திரி என்றால் நவம் என்றால் ஒன்பது, நவகிரகங்கள் என்றால் ஒன்பது கிரகங்கள், நவதானியங்கள் என்றால் ஒன்பது தானியங்கள். அப்போ நவம் என்பது ஒன்பதற்குரிய சொல்லு. ராத்திரி என்றால் இரவு வேளை. இந்த ராத்திரி என்ற பெயருக்கு என்ன காரணம் என்றால், இந்த காலத்துக்கு அதிதேவதை ரௌத்ரி, ருத்ரனுடைய சக்தியாகிய ரௌத்ரியின் ஆளுகைக்கு கீழ் வருகின்ற காலம் ராத்திரி. எங்களுக்கு தெரியும், இந்துக்கள் எங்களுக்கு வந்து ஒரு நாள் தொடங்குவென்றது என்பது அன்றைக்கு சூரிய உதயத்திலிருந்து அடுத்த நாள் சூரிய உதயம் வரை. இது வந்து எங்களுக்கு நடு இரவு 12 மணியில் நாள் தொடங்குவது அல்ல.
அதை கவனமாக
வைத்திருக்க வேண்டும். நாங்கள் சூரிய உதயத்திலிருந்து, அதனால தான் எங்களுக்கு அந்த பஞ்சாங்கத்திலே ஒவ்வொரு இடத்துக்கும் சூரிய உதயம் போட்டிருப்பார்கள்.
டாக்டர், நான் இந்த இடத்துல உங்களை இடைமறிப்பதற்கு ஒரு முக்கியமான தகவல் பரிமாறலாம் என்று நினைக்கிறேன். பொதுவாக இந்த குழந்தைகள் பிறக்கின்ற நேரத்தை கணிக்கும் பொழுது இதில் பலருக்கு ஒரு சங்கடம் ஏற்படுகிறது. அதாவது வந்து இப்பொழுது ஆங்கிலேய முறைப்படி 12 மணிக்கு பிறக்கின்ற குழந்தைகளை அந்த உதிக்கின்ற நாள் பிறந்ததாக எடுத்துக்கொள்கிறார்கள். ஆனால் எங்களுடைய இது, நீங்கள் தற்போதுதான் சொன்னீர்கள், காலையில் சந்திரோதயம் எப்பொழுது நடைபெறுகிறது, சூரியோதயம் எப்பொழுது நடைபெறுகிறதோ அதன் பிறகுதான் அந்த நாளை குறிக்க வேண்டும், அதை தயவு செய்து கவனிக்க வேண்டும்.
அதிலே சொல்லுவார்கள் என்று கேட்டால், இதில் முக்கியமான விடயம் என்று கேட்டால், ஜாதகம் எழுதும் பொழுது சொல்லுவார்கள், ஒருவர் வந்து 5ஆம் தேதி அக்டோபர் மாதம் 2010ஆம் ஆண்டு பிறந்தார் என்றால், பிறகு கிழமை போடுகின்ற பொழுது, திங்கட்கிழமை என்று போடுகின்ற பொழுது, எங்களுடைய கிழமை வந்து சூரிய உதயத்துக்கு பின்னர் தான் தொடங்கும். அப்ப நான் நினைக்கிறேன், இதில் ஒரு விதத்திலே சிலர் வந்து அந்த ஆங்கில திகதியை எழுதி பிறகு தமிழ் தேதி எழுதி கிழமை போடுகின்ற பொழுது பிற்காலத்திலே அதை வாசிப்பவர்கள் இது என்ன மாறி போட்டு விட்டார்களா, 5ஆம் தேதி ஆங்கில தேதிக்கு கிழமை இதுவல்லவா, இது என்ன இங்கே மாறி இருக்கின்றது என்று சொல்லி ஒரு குழப்பம் வருகின்றது. அப்ப இந்த சூரிய உதயத்தில் இருந்துதான் எங்களுடைய நாள் ஆரம்பமாகின்றது. அப்ப எங்களுடைய ஒரு நாளிலே வந்து 60 நாளிகை, அதாவது வந்து கிட்டத்தட்ட 2.5 நாளிகை வந்து ஒரு மனத்தியாலம். அப்ப 24 மனத்தியாலங்களிலே எங்களுக்கு 60 நாளிகை கொண்டது ஒரு நாள். இந்த இதுவெல்லாம் இந்த நாளிகைகள் எல்லாம் மிகவும் முக்கியமான கணிப்புடைய வேன் என்று கேட்டால், எங்களுடைய கால சக்கரம் ஒன்று இருக்கின்றது, அதாவது டைமிங் ஆஃப் காட்ஸ் என்று சொல்லுவோம். அது வந்து எங்களுடைய எங்களோடு மிகவும் நெருக்கமான பிணைப்புடையது. அதாவது இந்த 60 நொடி கொண்டது ஒரு வினாடி, 60 வினாடி கொண்டது ஒரு நாளிகை, 60 நாளிகை கொண்டது ஒரு நாள், இப்படி 360 நாள் கொண்டது ஒரு லியூனையர், சந்திர வருஷம். அந்த லியூனையர்ல வந்து பார்த்தோம் என்றால் மொத்தம் இருக்கிற நாளிகைகள் வந்து 21,600 ஒரு வருஷத்துல. ஒன் லியூனையர்ல இருக்கிற நாளிகள் எண்ணிக்கை 21,600. இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற நேயர்களுக்கு இந்த 21,600 கண்டுபிடிச்ச ஒரு ஞாபகம் வர வேண்டும். நாங்கள் ஒரு நாளிலே நமக்கு நடக்கின்ற சுவாசத்தின் எண்ணிக்கை 21,600. வளர்ந்த ஆட்கள் பழையமறந்த ஒருவருக்கு ஒரு நாளைக்கு நடக்கின்ற சுவாசத்தின் எண்ணிக்கை 21,600. அதே மாதிரியாக சிதம்பரத்திலே, இந்த பொன்னம்பலத்திலே வேய்ந்திருக்கின்ற பொன் ஓடு போட்டிருக்கிறார்கள், அந்த ஓடுகளின் எண்ணிக்கை 21,600. அப்ப இந்த காலம், இந்த நாளிகை என்ற காலம், காலம் எப்பொழுதும் டிக் டிக் என்று மணிக்கூர் அடிக்கும் பொழுது எங்களை தட்டிக்கொண்டே இருக்கின்றது. அந்த காலத்துக்கும் எங்களுடைய சுவாசத்துக்கும் சிதம்பரத்திலே இருக்கிற அந்த பொன்னம்பலத்தின் ஓட்டுக்கும் நெருங்கிய தொடர்பு. இப்ப நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கா, இதை மறந்து விட்டதுனால எங்களுக்கு ஒன்று கனெக்ஷனும் இல்லையே. எவ்ரிதிங் இஸ் கவுண்டட் and everything is connected.
இவர்கள் அந்த கோவிலை கட்டும் பொழுது இதை கருத்தில் கொண்டுதான் அப்படி வைத்திருக்கிறார்கள்.
சிதம்பர கோயிலுடைய அமைப்பு மகுட ஆகமத்தின்படி அமைந்தது. 28 ஆகமங்கள் சைவத்துக்கு உண்டு. சிதம்பர கோயிலுடைய அமைப்பு பூஜை முறை மகுட ஆகமத்தின்படி அமைந்தது. இந்த மகுட ஆகமத்தை ஒட்டி பின்னாளிலே பதஞ்சலி முனிவர் அந்த பூஜா விதியை பத்ததியாக செய்திருக்கிறார் சிதம்பரத்துக்கு. பத்ததி என்பது ஹேண்ட்புக் மாதிரி, படிப்பவர்களுக்கு தெரியும், எங்களுக்கு டெக்ஸ்ட் புக்ஸ் பெருசா இருக்கும், ஒரு ஸ்டாண்ட் புக் கொண்டு எடுத்து வச்சிருப்போம், அது இலகுவாக மீட்டிக்கொள்வதற்கும் இலகுவாக குறிப்படுத்தி வச்சிருப்பது. அப்ப இந்த டெக்ஸ்ட் புக் வந்து ஆகமா, ஹேண்ட் புக் வந்து பத்ததி. அப்ப இந்த ஒவ்வொரு கோயிலுக்கும் வித்தியாசமான ஆகமங்கள் உண்டு. அதுதான் அந்த ஒவ்வொரு கோயிலே நடைமுறைகள் வித்தியாசப்படுகின்றது. சில வேளையிலே மக்கள் பிணங்கிக் கொள்வார்கள், இதுல எது சரி, அந்த கோயில் இப்படி செய்கிறார்கள், இந்த கோயில். ஒவ்வொரு கோயிலுக்கும் அந்தந்த கோயிலுக்குரிய ஆகமங்கள் குறிமுறைப்படி செய்கிறார்கள், அவற்றில் வேறுபாடுகள் இருக்கலாம். சைவம் வந்து எல்லாவற்றிலையும் ஒரு நெறி காணுகின்ற மதவரி கொண்டது அல்ல. அப்ப இந்த 360 இந்த 60 நாளிகள் கொண்டது ஒரு நாள். இந்த 60 நாளிகள் என்ற பொழுது இன்றைக்கு சூரியோதயத்திலிருந்து அடுத்த நாள் சூரிய உதயம் வரைக்கும் வருகின்றது. இந்த 60 நாளிகளை 3 பகுதிகளாக பிரிப்பார்கள், 20 20 20. அப்ப சூரியன் உதிப்பதற்கு கிட்டத்தட்ட 5-6 நாளிகளுக்கு முன்னதாக ஆரம்பிப்பது பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்லுவார்கள். இந்த 3 பகுதிகளிலே ஒரு முதல் பகுதிக்கு அதிதேவதையாக இருப்பது பிராமி. இரண்டாவது அந்த பிராம அது அந்த பிராமி வந்து காலையிலே சூரியன் உதிப்பதற்கு முன்னர் தொடங்கி ஒரு 10 மணி வரைக்கும் அது போகின்றது. அப்போ அதுக்கு அற்பாலை வருகின்ற நடுப்பகுதிக்கு அதிபதியாக இருப்பது வைஷ்ணவி. 3வது பகுதியாக இரவு பகுதிக்கு அதிபதியாக இருப்பது ரௌத்ரி என்ற ருத்ரனுடைய சக்தி. அதே மாதிரியாக இந்த காலை பகுதி பிராமியார், இந்த நவராத்திரியிலே நாங்கள் பாடுகின்ற கலைமகள் பிராமி, பிரம்ம காயத்ரி வடிவாக இருக்கிற பிரம்மனுடைய சக்தியாக இருக்கிற கலைமகள் பிராமி. ஆகவே தான் சொல்லுவார்கள் கற்கை, கற்கை நிறை, கற்பதற்கு பாடம் படிப்பதற்கு மனதில் நன்றாக பாடங்கள் பதிவதற்கு உரிய காலம் காலை நேரம். இப்போ பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்லுவோம், பிரம்ம முகூர்த்தம் என்று சொன்னால் சூரியன் உதிப்பதற்கு 2 மணித்தியாலங்களுக்கு முன்னராகவே தொடங்குவது பிரம்ம முகூர்த்தம். அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருந்து படித்தால் மிகவும் நன்றாக மனதில் பதியும், நீண்ட நாள் ஞாபகம் இருக்கும். அந்த பிரம்ம முகூர்த்தம் காலம் காலையில் கால நேரத்தில் தொடங்கி அந்த நேரத்திலே கூடுதலாக அத்தியனம், படிப்பு, எஜுகேஷன் சம்பந்தமான வழிகள். அடுத்ததாக இன்னொரு முக்கியமானது பிரம்ம ஞானம் பெறுவதற்குரிய தியானம், யோகம், அதுகளுக்குரிய காலமும் அந்த காலம்.
இப்போ ஞான அறிந்த வரையில் அநேகமாக இந்த ஸ்லோகங்களை மனனம் பண்ணுகிறவர்கள் காலையில் 4 மணிக்கு எழுந்திருந்தே மனனம் பண்ணுகிறார்.
உண்மை,
அதனாலே அவர்கள் நினைக்கு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள்.
இதை பெற்றோர்கள் கவனிக்க வேண்டும். என்னுடைய சிறு வயதிலேயே என்னுடைய தாயார் அதிகாலையிலே எழுப்பி விடுவார்.
அப்படித்தானோ, அதங்க முறையர்
அது அதிகாலையில் எழுப்பது மனதில் நன்றாக பதியும் என்று சொல்லுவார். அது உண்மை. அடுத்ததாக அதிகாலையிலே இந்த கஸ்மிக் எனர்ஜி என்று இருக்கின்றது, அதாவது இந்த அண்டராசரமண்டலம் பறந்திருக்கின்ற அந்த பராசக்தியுடைய கஸ்மிக் எனர்ஜி அந்த அதிகாலை வேளையிலே அதிகமாக இறங்கி வருகின்ற நேரம். இப்ப எல்லாரும் சொல்லுவார்கள் காலையில் எடுத்து பார்த்தால் பூக்கள் மலர்கள் மலர்கின்றன, பறவைகள் எழும்பி கீச்சிடுகின்றன, கீதம் பாடுகின்றன. பறவைகள் முழு நாளும் தானே முழித்திருக்கின்றன, ஏன் காலையில் மட்டும் கீதம் பாட வேண்டும் என்று கேட்டால் இந்த காஸ்மிக் எனர்ஜி தான் காரணம். சில பேர் சொல்லுவார்கள் இது சூரியன் உதிப்பதை கண்டுவிட்டு அவர்கள் செய்கின்றனர். இளமை காலத்திலே தெரியும், நாங்கள் எல்லாம் சூரியன் உதிப்பதற்கு முன்ன எழும்பி இருந்து கொண்டே பார்த்து கொண்டிருப்போம். எங்கள் ஊரிலே சிதம்பரத்தை இல்ல செவ்வரத்தி பூ மொட்டாக இருக்கும், அந்த மொட்டு மலராக வருவதை பார்ப்பதற்காக எழும்பி பார்த்து கொண்டிருப்போம். சூரியன் வராது, அதுக்கு முதலே இந்த மொட்டு அவிழ்ந்து மலர தொடங்கிவிடும், பறவைகள் பாடத் தொடங்கிவிடும். ஆகவே சூரியன் வந்த பிறகுதான் மலர்கள் மலர்கின்றன அல்லது பறவைகள் கீதம் பாடுகின்றன என்பது புலை தவறு. இது வந்து அந்த காஸ்மிக் எனர்ஜி இறங்கி வருகின்ற பொழுது அவை அந்த புத்துணர்ச்சி பெற்று இந்த நிகழ்வுகள் நடைபெறுகின்றன. அந்த நேரத்திலே விழித்திருந்தால் நாங்களும் அந்த காஸ்மிக் எனர்ஜியின் ரிசப்பியன், வி பிகம் தி ரிசப்பியன்ஸ் ஆஃப் தட் காஸ்மிக் எனர்ஜி,
உள்வாங்கிக்
ஃபுல்லஸ்ட் நிறைவாக உள்வாங்கிக் கொள்ளலாம். அது எங்கள் நாள் முழுவதையும் கொண்டு செல்வதற்கு மிகவும் நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கும். நாள் தெளிவாக இருக்கும், காலையில் எழும்புகிற ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்காது. எல்லாரும் இன்றைக்கு ஸ்ட்ரெஸ் ஓடிக்கொண்டு இருக்கிறார்கள், காலையில் எழும்பி பழக வேண்டும். ஆனால் அடுத்ததாக இன்னொரு பழக்கம் இருக்கின்றது, விடுமுறை என்றால் சனி ஞாயிறு அல்லது லாங் வீக்கெண்ட் என்றால் எல்லாரும் 10 மணி கிளம்புவார்கள், 11 மணி கிளம்புவார்கள், பிள்ளைகளையும் அப்படியே பழக்கி விடுகின்றார்கள். இப்போ இதுவும் ஒரு தவறான பழக்கம், விடுமுறையோ இல்லையோ அதிகாலையில் எழுந்த
பழக்கத்தை கை கொள்ள
வேண்டும். ஆக குறைந்தது சூரியன் உதிக்கின்றதுக்கு முன்னாலும் எழுந்திரும், அந்த பழக்கம் இருந்தால் இந்த உடலுக்கு மனதுக்கு ஆத்மாவுக்கு மிகவும் ஆரோக்கியமாக இருக்கும், ஸ்ட்ரெஸ் இருக்காது, இந்த மன அழுத்தங்கள் இருக்காது, சிந்தனை தெளிவாக இருக்கு, நாள் முழுவதும் அந்த வடிவாக இந்த கன்சன்ட்ரேஷன், பிளானிங் அண்ட் எஃபெக்டிவ் எஃபிஷியன்சி அந்த ஒர்க் ஹேபிட்ஸ் வந்து இருக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ இந்த பிராம முகூர்த்தம் ஒரு நாளிலே 60 நாளிகையின் முதல் 3 ஒரு பகுதியிலே பிராமி சக்தியினுடைய ஆதிக்கம், 2வது பகுதியிலே வைஷ்ணவி விஷ்ணுவின் சக்தி, அது எங்களுடைய 2வது சக்தி யாரு அலை அலைமகள் என்று சொல்லப்படுகின்ற மகாலட்சுமி, அந்த லட்சுமி எங்களுக்கு தெரியும் பொருளீட்டக்குரிய முயற்சிகளுக்குரிய காலம்
அதுதான்.
அப்ப இப்போதெல்லாம் சந்திரமா உரையில வெள்ள 5 மணிக்கே பொருளீட்டல் முயற்சி தொடங்கி விடுகின்றது. ஆனால் இந்த பொருளீட்டற்குரிய காலம் வந்து காலை அத்தியாயனம் பூஜை தியானம் எல்லாம் முடிந்த பின்னர் ஆரம்பமாகுவது பொருளீட்டுவதற்குரிய காலம். உங்களுக்கு தெரியும் கோயில்களிலே கோயிலே உதய பூலை உஷத்கால பூஜை என்று சொல்லி செய்வார்கள். அதற்கப்புறமாக கால பூஜை நடந்து அந்த நடை மூடி விடுவார்கள். அதுதான் உண்மை. கோயில்கள் வந்து எப்பொழுது நடை சாத்தப்பட வேண்டும், இது ஆகம விதிகளில் இருக்கின்றது. இப்போதெல்லாம் கோயில்கள் நாங்கள் ஞாயிற்றுக்கிழமைகளில் முழுநேரம் திறந்திருக்கின்றோம், வருடப்புறக்கு நாட்களில் முழுநேரம் திறந்திருக்கின்றோம் என்றெல்லாம் வருகின்றது. ஆனால் இந்த எங்களுடைய உடல் மனம் ஆத்மா இந்த மூன்றின் ஒத்திசைவான அடிப்படையில் தான் கோயில் அமைப்பும் கிரியைகளும் விழாக்களும் அமைந்திருக்கின்றன. அப்ப இந்த கால வேளையிலே பூஜை முடிந்து நடை மூடப்பட அந்த காலத்திலே இந்த ஓய்வு காலம் வருகின்றது. அந்த ஓய்வு காலம் தான் அதுக்கப்புறம் மத்தியான நேரம் அடுத்த பூஜைக்கு. அப்ப இந்த இந்த ஓய்வு காலம் அந்த வர்ற நேரத்தில் இந்த பொருளாதார முயற்சிக்குரிய காலமாக இருக்கின்றது. எங்களுக்கு தெரியும் லட்சுமி பொருளுக்கு அதிபதி, செல்வத்துக்கு அதிபதி, செல்வந்துகளின் முயற்சிகள் தொழிற்கர்மங்கள் பார்க்க வேண்டிய காலமாக நாளினுடைய 2வது பகுதி வருகின்றது. அப்ப நாங்கள் ஒரு நாளில் ஒரு பகுதியை, மூன்றில் ஒரு பகுதியை நாங்கள் எங்களுடைய கல்வி மற்றது ஆத்மீக சம்பந்தமான தியானம் போன்ற விடயங்களுக்கு செலவழிக்கிறோம். அடுத்த மூன்றில் ஒரு பகுதியை நாங்கள் எங்களுடைய பொருள் வீட்டுகள் அன்றாட ஜீவனோபாயத்துக்காக செலவழிக்கின்றோம். அந்த பகுதி முடிந்துவிட கடைசி 20 நாளிகை வரும் பொழுது அந்த 20 நாளிகைக்கும் அதிதேவதரை ருத்ரனுடைய சக்தியாகிய ரௌத்ரி மலைமகள், எங்களுக்கு தெரியும் எல்லா உலகங்களுக்கு கடைசியிலே ஒடுங்குவது ருத்ரனிடம், ருத்ரன் ஒடுக்குதல் ஒடுத்தல் கடவுள் சங்காரகாரன். அதே மாதிரியாக பார்த்தீங்களா பறவைகள் எல்லாம் மீண்டும் கூடு போய் சேருகின்றன, பூக்கள் எல்லாம் வாடி வாடி போடுகின்றன, மனிதர்கள் விலங்குகள் எல்லாம் வீடு போய் சேர்ந்து ஒடுங்கி ஓய்வு எடுக்கின்ற காலம் அது. அப்போ அது வந்து எங்களுடைய பர்சனல் ரெஸ்ட் அண்ட் எங்களுடைய பர்சனல் லைஃப் அண்ட் பர்சனல் என்ஜாய்மெண்ட்டுக்காக அந்த டைம் வருகிறது. இதுதான் இந்த மூன்று காலங்கள், ஒரு நாளத்தில் இருக்கிற மூன்று முகூர்த்தங்கள் அல்ல காலங்களுடைய விளக்கம். இவ்வாறு இந்த மூன்று சக்திகளையும் கூட நவராத்திரியிலே நாங்கள் மூன்று நாட்கள் துர்க்கை அல்லது ருத்ரனுடைய சக்தி ஆகிய பார்வதிக்கும், மொத்த 3 நாட்கள் நாங்கள் மகாலட்சுமி அல்லது விஷ்ணுடைய சக்தியாக மகாலட்சுமிக்கும், கடைசி 3 நாட்கள் சரஸ்வதிக்குமாக இதை நாங்கள் பிரித்து வழிபடுகின்ற வளமை காணப்படுகின்றது. அவை ராத்திரி என்பது இந்த ரௌத்ரி எல்லா சக்திகளிலும் முக்கியமான சக்தியாகிய ரௌத்ரியினுடைய காலத்திலே, ஏண்டா சக்திகளுக்கெல்லாம் தலைமையானவள் அவள், அந்த காலத்திலே இந்த சக்தியினுடைய வழிபாடு நடைபெறுகின்றது. இதுதான் நவராத்திரி என்ற பேரனுடைய விளக்கம். அடுத்ததாக பலர் கேட்பார்கள், பல பிள்ளைகளும் கேட்கின்ற கேள்வி, இது ஏன் எங்கட சமயத்துல கடவுளுக்கு மனைவி என்று இருக்கின்றது, கடவுள் கல்யாணம் கட்டினரோ அவருக்கு பிள்ளை ஊட்டி என்றெல்லாம் சொல்லி
இருக்கு, 2 மனைவி
அதுல அடுத்த கழி வரும், ஏன் 2 மனைவி பிள்ளையாருக்கும் சில இடங்கள்ல 3 மனைவி, ஏன் கிருஷ்ணருக்கு இத்தனை மனைவிமார்கள் என்றெல்லாம் இந்த இது ஒரு பலருக்கு விளக்கம் இல்லை, பலர் ஒரு கேள்வியாக எடுத்துக்கொள்வது
உண்டு.
உண்மையிலே இறைவனுடைய சக்தியைத்தான் நாங்கள் இறைவனுடைய மனைவி அல்லது கன்சர்ட்டாக உருவகித்திருக்கின்றோம். இதை சொல்லுவார்கள், ஒன்றவன் தானே இரண்டவன் இன்னருள், திருமந்திரத்துடைய 1வது பாடல். ஒன்றுதான் இறைவன், ஒன்றே குலம் ஒருவனே தேவன், அவனுடைய வெவ்வேறு அஸ்பெக்ட்ஸ் வெவ்வேறு இயல்புகளை நாங்கள் சக்தி என்று காணுகின்றோம். இப்ப இந்த சக்தி என்கின்ற பொழுது இது யார் இந்த சக்தி என்றால், எங்களுக்கு தெரியும் இந்த கிறிஸ்தவர்கள் செபம் சொல்லும் பொழுது சொல்லுவார்கள், பரலோகத்தில் இருக்கக்கூடிய உம்முடைய சித்தம் அங்குள்ளது போல இங்கன் நிலை பெறுவதாக, இது கிறிஸ்தவர்களுடைய வேதத்திலே சொல்லப்படுகின்ற செபம். அந்த இறைவனுடைய சித்தம் என்று சொல்லப்படுகின்றது, அந்த இறைவனுடைய சித்தம் தான் சக்தி. இதை எங்களுடைய தமிழிலே சொல்லுவார்கள், இவருடைய சித்தம் அல்லது இறைவனுடைய ஆணை அல்லது இவருடைய ஆக்ஞை என்று சொல்லுவார்கள். ஆணையின் போக்கு பரவு புரிய நீக்கமின்றி நிற்கும் அன்றே என்றது சிவஞான போதம் 2வது சூத்திரத்தில் வருகிறது. இந்த உயிர்கள் எல்லாம் இப்படி எங்களுடைய கர்ம வினைகளுக்கேற்ப உடல் எடுத்து, அதாவது வந்து எங்களுடைய பிறப்பை நாங்கள் தீர்மானிக்க முடியாது. சில பேர் சொல்லுவார்கள், எங்களுடைய மறுபிறப்பை நாங்களே தீர்மானித்துக் கொள்ளலாம், எங்களுடைய டிசையர் எங்களுடைய ஆசைகளின்படி எங்களுடைய மறுபிறப்பு அமைகின்றது என்று. அப்படி என்று சொன்னால் எல்லாரும் குயின் எலிசபெத் ஃபேமிலியில தான் போய் பிறப்பார்கள்.
அது முடியாத காரியம்,
அது முடியாத காரியம், இது எங்கள் கையில் இல்லை. விண்ணுன்றிழிந்து வினைக்கீடாய் மெய் கொண்டு, இது திருமந்திரத்திலே வருகின்றது. விண்ணுன்றிழிந்து உன்னதிலிருந்து இறங்கி வினைக்கீடாய் மெய் கொண்டு, எங்களுடைய கர்ம வினைகளுக்கு ஏற்பதான் எங்களுக்கு உடம்பு கொடுக்கப்படுகின்றது. மெய் என்பது உடம்பு, இப்ப வினைக்கு ஈடாக உடம்பு கொடுக்கப்படுகின்றது. இந்த இரு வினைகளுக்கு ஏற்ற உடம்பு கொடுத்து பிறந்து இறப்பதை போக்குவரவு என்று சொல்லுவார்கள். இறத்தலும் மீண்டும் புறத்தலும், அதான் வள்ளுவர் சொல்லுவார். பல்லுவர் சொன்னது என்ன சொன்னார், என்ன உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் புறப்பு. இது வந்து இறப்பும் புறப்பும் வந்து நாங்கள் தூங்குவதும் விழிப்பதும் மாதிரி. யுக சுவாமிகள் அருமையாக சொல்லுவார், நீ தூங்கும் பொழுது உன்னுடைய மனைவி, உன்னுடைய பிள்ளைகள், உன்னுடைய ஆடு மாடு, உன்னுடைய கடை, உன்னுடைய காசு பணம் நகைகள் எல்லாவற்றையும் யார் பார்த்துக் கொள்ளுகிறாய், நீயா பார்த்துக் கொள்ளுகிறாய், ஏன் விழித்தமுடன் மட்டும் எல்லாவற்றையும் உன் தலையிலே கட்டிக்கொண்டு அழுகின்றாய் என்று யோக சுவாமிகள் அருமையாக சொல்லுவார். அது மாதிரி இந்த இறைவனுடைய சித்தம் அல்லது ஆணையினாலே இந்த எங்களுடைய இறப்பு புறப்பு இந்த காரியம் நடைபெறுகின்றது. இதற்கு காரணமானது சக்தி, இந்த சித்தம் என்று சொல்லுவார்கள். இஸ்லாத்திலே இன்னொன்று சொல்லுவார்கள், இஸ்லாத்திலே குர்ஆனில் இருக்கிறது, அளவற்ற அருளாளனே, அளவற்ற அன்பாளனே, அல்லாஹ் என்ற பெயரில் இறைவனை வர்ணிக்கின்ற போது சொல்லுகின்றார்கள், அளவற்ற அருளாளனே, அளவற்ற அன்பாளனே. இந்த அருள் என்றது வருகின்றது தானே, அருள் என்பது கிரேஸ், அந்த அருள் தான் எங்களையும் இறைவனையும் தொடுக்கின்றது. இறைவன் இருக்கின்றார், சரி, இருந்து விட்டு போகட்டும், இந்த உலகங்களை எல்லாம் படைக்கின்றார், படைத்து விட்டு போகட்டும், ஆனால் அவர் மீது அக்கறை உள்ளவர்களாக, அக்கறை உள்ளவராக, அன்புள்ளவராக, நேசிக்கின்றவராக இருக்கின்றார். அதுதான் எங்களுக்கு இறைவனுக்கும் உள்ள தொடர்பு. அந்த நேசம், அந்த அக்கறை, அந்த அன்பு, அந்த அருள்தான் சக்தி. இதைத்தான் சிவஞான சித்தியால சொல்லுவார்கள், அருள் அது சக்தியாகும். அப்ப கிறிஸ்தவன் கூறுகின்ற இறைவனுடைய சித்தம், குர்ஆன் கூறுகின்ற இறைவனுடைய அருள், இதுதான் நாங்கள் சொல்லுகின்ற சிவனுடைய மனைவி, முருகனுடைய மனைவி என்று நாங்கள் சொல்லுகின்ற இந்த சக்தி, அந்த சித்தம், அந்த அருள். இன்னொன்று சொல்லுவார்கள், சக்தி நிபாதம் என்று ஒரு ஆத்மீக பணிநிலை இருக்கின்றது. அதாவது இது எல்லாம் அந்த ஆன்மீக பணிநிலையிலே கடைசி நேரத்திலே பல்லாயிரக்கணக்கான பிறவிகளின் ஊடாக வருகின்ற பக்குவ நிலை வரும் பொழுது, குரு வரும் பொழுது, அந்த குருவினருளாலே அந்த இறைவனுடைய அருட்சக்தி நீர்வீழ்ச்சியிலே நீர் எப்படி கொட்டுகின்றதோ அது மாதிரி கொட்டும். அது சொல்வார்கள் அருள் வீழ்ச்சி, சக்தி நிபாதம். சக்தி என்றால் இங்கே அருள், நிபாதம் என்றால் நீர்வீழ்ச்சி கொட்டுற மாதிரி பொழிந்து கொட்டுதல். இது ஒரு சடுதியாக நடைபெறும், இட்ஸ் எ டேர்னிங் பாயிண்ட். நாங்கள் யுவர் சுவாமிகளுடைய வாழ்க்கையில ஒரு டேர்னிங் பாயிண்ட் பார்த்திருக்கோம், ரமண மகரையுடைய வாழ்க்கையில ஒரு டேர்னிங் பாயிண்ட்
வாழ்க்கையிலும்
இருக்கிறது இந்த சத்திய நிபாதம். அதே மாதிரி இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலும் இந்த டேர்னிங் பாயிண்ட் இருந்திருக்கு, முகமது நபிகளுடைய வாழ்க்கையிலேயும் இந்த டேர்னிங் பாயிண்ட் இருந்திருக்கிறது, கௌதம புத்தருடைய வாழ்க்கையிலேயும் இந்த டேர்னிங் பாயிண்ட் இருக்கிறது. மகான்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் பார்த்தால் ஒரு நேரத்திலே சடுதியாக இந்த அருள் வீழ்ச்சி சட்டென்ற கொட்டி பொழிய தொடங்குகின்றன. இது கிறிஸ்தவ வேதத்திலே சொல்லுவார்கள், பரிசுத்த ஆவி இறங்குதல், பரிசுத்த ஆவி இறங்குதல் என்று சொல்லுவார்கள். இந்த இறங்குகின்ற பரிசுத்த ஆவி இறங்குதல் தான் சக்தி நிபாதம். நிபாதம் என்றால் விழுதல், நீர்வீழ்ச்சி போல கொட்டுதல், அந்த அருள் இறங்குதல். அப்ப இந்த கிறிஸ்தவர்களுடைய இந்த பரிசுத்த ஆவி என்பது எங்களுடைய இறைவனுடைய சக்தி, அதைத்தான் சைவம் சக்தி என்று சொல்லுகிறது.
அதைத்தான் நாங்கள் மனைவியராக அங்க உருவாக்கி சொல்லுகிறோம்.
இது மட்டுமல்ல, இறைவனுக்கு மறைப்பு சக்தியும் இருக்கின்றது, திரோதான சக்தி. இவ்வளவுதான் பட்டு அறிந்தாலும், இந்த வானொலியை கேட்கின்றோம், இவ்வளவு படிக்கின்றோம், இவ்வளவுத்தை சொல்லுகின்றோம், திருப்பி திருப்பி அதே தவறுகளை செய்கின்றோம், அதே சூழலிலே இழந்து சுழலுகின்றோம். அந்த மறைத்து இந்த இவ்வளவு தெரிந்தும் தெரியாமல், இது எப்படி என்றால் எல்லாருக்கும் அட்வைஸ் சொல்ற வைத்தியர் தனக்கு ஒழுங்காக அட்வைஸ் எடுக்க மாட்டேன். இப்படி எங்களை மறைத்து எங்களுடைய ஆசாபாசங்களில் எங்களை அழுத்தி வைத்திருப்பது நம்முடைய சக்தி. ஏனென்றால் அந்த அனுபவத்தின் ஊடாக போய் அந்த பக்குவ நிலை தானாக வர வேண்டும். அதுக்குள்ளாக போய் வர வேண்டும். இந்த இதுவும் இறைவனுடைய சக்தி. இதை இன்னொரு விதமாக சொன்னால், இந்த சக்தியை எடுத்துக்கொண்டால் இந்த கலைமகள் என்று நாங்கள் இந்த சொல்லுகின்றோம் இல்லையா, அலைமகள், கலைமகள், மலைமகள் என்று. அந்த முதலாவது மூன்றாம் மகள் துர்கை என்கின்ற மலைமகள் பார்வதி வந்து இறைவனுடைய ஆற்றல், இறைவனுக்கு எட்டு குணங்கள் சொல்லுகின்றது. சைவம் வந்து இறைவனுக்கு எட்டு குணங்கள். இறைவனுக்கு குணங்கள் இல்லை, உருவம் இல்லை. அகலமா யாரும் அறிவறிது. அகலம் என்றால் உருவம் இல்லை, ரூபம் இல்லை, நாமம் இல்லை, குணங்கள் இல்லை. அறிவறிது அதை இப்படி நாங்கள் இன்னொருவருக்கு சொல்லவும் முடியாது, எழுதி வைக்கவும் முடியாது, இப்படி வானொலியிலே விளங்கப்படுத்தவும் முடியாது. அறிவதற்கு அரிது. அது சகலமாய் வந்ததென்று உந்திவர. சகலம் என்றால் உருவம் வடிவம் தாங்கி வந்தது. உருவம் வடிவம் தாங்கி வந்தால் ஏதோ நியமப்பட்டு நாங்கள் உருவம் எடுக்கிற மாதிரி ஏதோ வினைப்பயனாக வந்ததண்டல்ல, தானாக தந்ததென்றும் தீபர. அது எங்கள் மீது கொண்ட அருளாலே தானாக வந்தது. அப்படி இறைவன் உருவம் எடுத்து வருகின்ற பொழுது இந்த எண்குணங்களை திருக்குறளில் சொல்லுவார்கள், எண்குணத்தான் தாளை வணங்காத்தலை. அது என்ன எண்குணம் என்று சொன்னால், அளவற்ற ஆற்றல் அவருடைய குணங்களில் ஒன்று, அளவற்ற அருள் அவருடைய குணங்களில் ஒன்று. இப்படியாக எண்குணங்கள் வருகின்றன. இயல்பாகவே முற்று மறைந்தவர், இயல்பாகவே தூய்மையானவர், பாசங்களின் நீங்கியவர் என்றெல்லாம் வருகின்றன. இந்த அளவற்ற ஆற்றல், அதாவது the power totalis அல்லது power personified is சக்தி, அது ஒன்று. அடுத்ததாக இரண்டாவதாக லட்சுமி. லட்சுமி என்று சொன்னால் எங்களுக்கு தெரியும், செல்வத்துக்கு அதிபதி. செல்வம் என்றால் பாசுபனம் மட்டுமல்ல, ஆல் த ரிசோர்ஸஸ்,
எல்லா வளங்களும்,
எல்லா வளங்களும், இன்னைக்கு நாங்கள் கண்டுபிடித்திருக்கிற வளங்கள், காண கண்டுபிடிக்க போகிற வளங்கள் எல்லாவற்றுக்கும் அதிபதி லட்சுமி. இறைவனுடைய சக்தி லட்சுமி என்கின்ற பொழுது இறைவன் வந்து எல்லா செல்வங்களுக்கும் அதிபதி. முன்னொரு முறை சொல்லி இருந்தோம், பகவான் என்று சொன்னால் என்ன இல்லை, இன்றைக்கெல்லாம் பகவான் என்று பல பேர் தங்கள் பேருக்கு முன்னாலும் பின்னாலும் தாங்களே போட்டுக்கொள்கிறார்கள், விளம்பரம் கூட போடுகிறார்கள். இந்த பகவான் என்ற விடயங்களை, பகவான் என்ற சொல்லுக்கு கருத்து தெரிந்தால் நீங்கள் யார் பகவான் என்று பிடித்து விடலாம். பகம் என்றால் ஆறு, ஆறு விடயங்கள் இருக்க வேண்டும் பகவான் என்றால். ஒன்று அளவற்ற அழகு, அளவற்ற அழகு, அன்லிமிட்டெட் பியூட்டி அல்லது பியூட்டி பர்சனிஃபை. அடுத்தது அளவற்ற ஆற்றல், அன்லிமிட்டெட் பவர் அல்லது பவர் பர்சனிஃபை. அதைத்தான் நாங்கள் மலைமகள் அல்லது துர்க்கை என்ற சக்தி வடிவிலே பார்த்தோம். அடுத்ததாக அளவற்ற அறிவு, அவன் முற்றும் அறிந்தவன், சர்வஜ்ஞன், இயல்பாகவே யாவும் உணர்ந்தவன். முற்றும் அறிந்தா போல யாருடைய போய் படிச்சுட்டு வந்தவன் அல்ல. இப்போ நாங்கள் எல்லாம் இருந்தது மனிதரை சொல்லும் பொழுது சொல்லுவார்கள், இவர்கள் எல்லாம் சின்னால் பல்பிணி சித்தறிவுடைய மாந்தர். மூன்று விஷயங்கள் வருகிறது. சின்னால் நாங்கள் வாழ்கின்ற வாழ்க்கை காலம் குறைவு,
குறைவு சில நாட்கள்,
சில நாட்கள் தான் நாங்கள் வாழ்வது. வேதநூல் பராயம் நூறு, மனுஷன் மாந்தன் தான், மனுஷர்தான் புகுவரேனும். இது தொண்டர் அடிப்படை ஆழ்வார் பாடுகின்ற வேதநூல் பிராயம் நூறு, மனுஷர்தான் புகுவரேனும். இந்த மனித புறவி எடுத்தால் வேத நூல்களின்படி எங்களுக்கு விதிக்கப்பட்ட ஆயுள் நூறு வயசு. ஆனால் நாங்கள் கண்டதையும் திண்டு, கண்டதையும் குடித்து, புகைத்து, கழித்து அதில் 40-50 வருடங்களை துளைத்து விடுகின்றோம். 30-50-60 நாங்கள் மேலே போய் சேர்ந்து விடுகின்றோம். அப்போ எங்களுக்கு நாள் வந்து வெளி சின்னான், சிறிய அளவு தான் எங்களுடைய ஆய்வு உலகத்தோடு ஒப்பிடும் பொழுது. அதோட பல்பிணி, வருத்தங்கள் பல. இது வைத்தியராக எனக்கு தெரியும், என்னுடைய மெடிக்கல் ஆஃபீஸில் சில விலகலே அவர்கள் காத்திருக்கின்ற நேரம் 4 மனத்தியாளங்களுக்கு மேலும் போகும். ஏனென்றால் நோய்கள் கூடுதலாக இருக்கின்றன. இது உடல் பிணி, இதை விட மனத்துக்கு பிணி, ஆத்மாவுக்கு இருக்கிற பிணி, அது ஒருவரும் அறிந்து கொள்வதும் இல்லை பிணி இருக்கின்ற
கவலைப்படுவதும்.
பல்பிணி. அடுத்தது சிற்றறிவு, எங்கள் எல்லாருக்கும் சிற்றறிவு, சுட்டறிவு அல்லது சித்தறிவு, படித்ததை அறிந்து சொல்லுகின்ற சின்ன அறிவு. இறைவன் முழுமையாக அறிவுள்ளவன், முற்றறிவுள்ளவன், எங்களுக்கு சிற்றறிவு, அவருக்கு முற்றறிவு. இறைவன் இயல்பாகவே யாவும் உணர்ந்தவன், நாங்கள் கற்று அறிந்தவர்கள், சுட்டப்பட்டு அல்லது சுட்டி காட்டப்பட்டு அறிவிக்கப்பட்டவர்கள். அப்ப இந்த நாலேஜ் என்று சொல்லப்படுகின்ற இறைவனுடைய அறிவு இருக்கின்றதே, அந்த அறிவு இறைவன் வந்து நாலேஜ் டோட்டாலிஸ் அல்லது நாலேஜ் பர்சனிஃபைடு. அந்த ஆஸ்பெக்ட், இறைவனுடைய அந்த ஆற்றலைத்தான் நாங்கள் சக்தி என்று, சரஸ்வதி என்று சொல்லுகின்றோம். அதே மாதிரியாக இறைவன் வந்து அளவற்ற செல்வமுடையவன். இந்த ஆறு குணங்களில் அடுத்தது அளவற்ற செல்வமுடையவன், எல்லா செல்வங்களுக்கும் அதிபதி அவன். ஈசா வாஸ்யம் இதம் சர்வம், இது ஈஷா உபனிஷத்தில் எங்களுக்கு வேதங்கள் இருக்கின்றன 4, உபநிடதங்கள் இருக்கின்றன 108. உபநிடங்களிலே முதலாவது உபனிஷதம் ஈஷா உபனிஷதம். இது வந்து ஈசா வாஸ்யம் இதம் சர்வம் என்று தொடங்குகின்றது. இந்த உலகத்தில் இருக்கின்ற அத்தனையும் ஈசனுடைய உடைமை. இப்போ நாங்கள் அவருடைய உடமையத்தை நாங்கள் அனுபவிக்கின்றோம். அப்போ இந்த ஈசன் என்றாலே கருத்து, ஈசன் அடி போற்றி என்ற சிவபுராணத்திலே வருகின்றது. ஈசன் என்றாலே கருத்து, சகல ஐஸ்வர்யங்களுக்கும் அதிபதி. அப்போ இந்த ஐஸ்வர்யத்துக்கு அதிபதியான the wealth totalis or resources totalis கண்டு அந்த பகுதியைத்தான் நாங்கள் லக்ஷ்மி என்ற சக்தியாக வழிபடுகின்றோம். இப்படி இறைவனுடைய இந்த மூன்று அம்சங்களை சொல்லிவிட்டோம். அடுத்ததாக இருப்பது அளவற்ற செல் புகழ், அளவற்ற அழகு, அளவற்ற ஆற்றல், அளவற்ற அறிவு, அளவற்ற செல்வம், அளவற்ற புகழ். எத்தனையோ புகழ் பெற்ற மாந்தர்கள் இருந்தாலும் இறைவனுடைய புகழ் தான் இன்னும் அழியாமல் இருக்கின்றது. எவ்வளவு மீடியா, பவர்ஃபுல் மீடியாஸ் வந்தாலும், எவ்வளவு அரசியல் தலைவர்கள் வந்து போனாலும், எவ்வளவு கோடீஸ்வரர்கள் வந்து போனாலும், அது பில் கேட்ஸாக இருக்கலாம், பில் கிளின்டனாக இருக்கலாம், எல்லாம் கொஞ்ச நாளைக்கு
அவ்வளவுதான்,
அவ்வளவுதான். ஆனால் இறைவனுடைய இது இந்த மீடியாக்களுக்கு முன்னும் இருந்தது, இப்போவும் இருக்கிறது, பிறகும் இருக்கின்றது. அந்த புகழ் அளவற்ற புகழ் அடைத்தவர். அடுத்தது இவ்வளவும் இருந்தும் அவற்றினால் அவர் தாக்கப்படுவதில்லை. தாமையிலே தண்ணீர் போல அவருக்கு இதில் எல்லாம் ஈடுபாடு இல்லை. தாக்கியே தாக்காது நின்றதோர் தற்பரம், தாக்கியே தாக்காது நின்றதோ தற்பரை பெயர். எல்லாவற்றிலும் அவர் பெற்றிருந்தாலும், இவற்றினால் ஒன்றுள்ளாலும் அவர் தாக்குண்டுபடுவதில்லை. அந்த பற்றின்மை, இந்த ஆறு விடயங்களும் இருந்தால் தான் பகவான் அல்லது பகவதி. அப்ப உங்களுடைய பகவான்களை நீங்களே கண்டறிந்து கொள்ளலாம். அப்ப இந்த இறைவனுடைய இந்த அம்சங்கள் அல்லது எஸ்பெக்ட்ஸைத்தான் நாங்கள் சக்தி என்று உருவகித்து, இந்த சக்தி வழிபாடாக இந்த ஒன்பது ராத்திரிகள் வழிபட்டு வருவது எங்களுடைய வளமையாக இருக்கின்றது. எங்களுடைய சக்தி வழிபாட்டினுடைய விளக்கம், இறைவனுக்கு பல மனைவியர் இருக்கக்கூடிய விளக்கமும் இதுதான். ஒவ்வொரு இறைவனுடைய ஒவ்வொரு அம்சமும் ஒவ்வொரு சக்தியாக சொல்லப்படுகின்றது. அது மட்டுமல்ல, இறைவனுக்கெல்லாம் நாங்கள் உருவம் இறைவன் எடுத்து வருகின்றானா, பல பேர் கேட்பார்கள். அது என்ன, சைவத்திலே மட்டும் இறைவன் எல்லாம் உருவம் வச்சு வழிபடுகிறார்கள், யான முகத்தோடு ஒரு கடவுள், இப்படி ஒரு கடவுள், அப்படி ஒரு கடவுள், சிங்கத்திலே ஒரு கடவுள், மயிலில் ஒரு கடவுள் என்று சொல்லி சில பேர் சொல்லுவார்கள். இறைவன் உருவெடுத்து வாரது எங்களுக்காக, அவருக்கு இந்த நிர்பந்தம் கிடையாது. அதான் சொன்னோம், அகலமாக யாரும் அறிவறிது, உருவநாமம் இல்லாமல் யாருக்கும் அறிவதற்கு அரிதாக இருக்கின்ற பொருள், நாங்கள் அறிந்து இன்புற வேண்டும் என்பதற்காக சகலமாய் வந்தது, அந்த உருவம் எடுத்து வந்தது, தானாக தந்ததென்றும் தீவர, அது தானாக தன்னுடைய அருளாலே அப்படி வந்தது என்றும் தீவர. இந்த இறைவனுடைய உரு அங்கம் எல்லாமே சக்தி. இது சிவஞான சித்தியாரில் சொல்லுவார்கள் என்ன சொல்லுவார்கள் என்றால், உரு அருள், இறைவனுடைய உருவம் வந்து அருள், அதுவும் சக்தி. குணங்களோடும் உணர்வு அருள், நாம் சொன்னே எண் குணங்கள், அந்த எண் குணங்கள் அவற்றின் ஒரு பகுதியாகிய அவருடைய உணர்வு, அந்த அது எல்லாமே அருள். உருவில் தோன்றும் கருமமும் அருள், இறைவன் பஞ்ச கிருத்தியங்கள் பெறுகின்றான். இறைவன் என்ன செய்கின்றான், படைக்கின்றான், படைத்ததை காத்து வைத்திருக்கின்றான் குறித்த கால அளவுக்கு, மீண்டும் ஒடுக்குகின்றான், படைத்த எல்லாவற்றையும் மீண்டும் ஒடுக்குகின்றான், அங்கே மறைக்கின்றான், அடுத்ததாக அருளர் தொழில். இப்படி ஐந்து கிருத்தியங்களை தொழில்களை இறைவன் செய்கின்றான். இந்த ஐந்து கருமமும் அவனுடைய அருள். அரந்தன் கர சரணாதி சாங்கம் தரும் அருள், இறைவனுடைய கரம், இவனுடைய பாதங்கள், இவனுடைய அங்கங்கள் எல்லாம் அருள். உபாங்கம் எல்லாம் தான் அருள், அவர் அணிந்திருக்கின்ற ஆபரணங்கள், ஆடைகள் போன்ற உபாங்கங்கள் எல்லாமே அருள். அருள் என்பது சக்தி. தனக்கு ஒன்று இன்றி அருள் உரு உயிருக்கென்றே ஆக்கினன், அது இப்படியெல்லாம் இவ்வளவு உருவெடுத்து இவ்வளவு உருவ நாம பேதங்களோடு இருப்பது உயிர்களுக்காக என்றே வைத்திருக்கின்றான். அசிந்தன் அன்றே சிந்தனன், சிந்தனை என்றால் சிந்தனை கெட்டுவது, சிந்தன் அசிந்தன் என்றால் சிந்தனை கெட்டாத, சிந்தனை கெட்டாத இறைவன் எமது சிந்தனைக்கு எட்டும்படியாக இவ்வளவு ரூபங்களை எல்லாம் எடுத்து வைத்திருக்கின்றான். இந்த